الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا تشهد أحدكم فليستعذ بالله من أربع يقول اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال رواه مسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணனம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, உயர்தரமான தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கமாக தந்திருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மாண்பான பேராக மார்க்கத்தை இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்று நாம் ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோடான கோடி உயிரினங்கள் உலகத்திலே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. மனிதனும் அல்லாஹுவை புகழ்கிறான், தஸ்பீஹ் செய்கிறான். என்றாலும் மனிதன் புகழ்கின்ற புகழ்ச்சிகள் போதாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்னுடைய அடியார்களில் அதிகமானவர்கள் என்னை மறந்து விட்டார்கள், அடியார்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்துவதற்கு பகரமாக எனக்கு நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கூறுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலே உயரிய நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் உயர்தரமான மேலான அந்த ஜன்னத்தை நாங்கள் அடைந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனையோடு அதிகமான நல் அமல்களில் ஈடுபட வேண்டிய ஒரு கடமைப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. வேலுக்காக நாம் படைக்கவில்லை, நினைத்தவாறு வாழ்வதற்காக நாம் படைக்கப்படவில்லை. அல்லாஹுடைய விருப்பத்தின் பக்கமாக, உயரிய ஜன்னத்தின் பக்கமாக நாம் சந்தோஷமான முறையிலே அல்லாஹுவை சந்திக்க வேண்டிய அந்த தருணத்தில், எங்களுடைய வலக்கையில் எங்களுடைய பட்டோலைகள் கிடைக்கப் பெறுகின்ற வேளையில் நாம் அடைகின்ற மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லையற்றதாக இருக்குமே, அந்த நிகழ்வை தான் படைத்த ரப் எங்களிடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லாஹுவை சந்திக்கின்ற வேளையிலே நீங்கள் ஒரு முஸ்லிமான நிலையிலே அல்லாஹுவை சந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை சந்திக்கின்ற வேளையிலே நீங்கள் ஒரு முஸ்லீம் அல்லாத நிலையில் யாரும் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து ஒரு அழகான உபதேசமாக எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் அடிக்கடி ஓதுகின்ற சிறியதொரு சூரா தான் சூரா அத்தகாசுர். அதிலே அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், அல்ஹாகுமுத்தகாசுர், மனிதர்கள் உலகத்தின் பேராசையிலே மூழ்கி விட்டார்கள். ஒன்று கிடைத்தால் இன்னும் ஒன்று வேண்டும் என்று மனிதன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறான். எவ்வளவுதான் மனிதனுக்கு கை நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தாலும் போதாது போதாது என்று மனிதன் இன்று அலைந்து கொண்டிருக்கிறான். வெயில் மழை பாராமல் அதனை அடைந்து கொள்வதற்காக போட்டி போடுகிறான், பொறாமைப்படுகிறான், மக்களோடு மக்களாக சேர்ந்து வாதங்களிலும் விவாதங்களிலும் ஈடுபடுகிறான், மனித உள்ளங்களை புண்படுத்துகிறான். கடைசியில் கதைக்காமல் குரோதத்தோடு வாழ்ந்து மரணித்த மக்கள் எம் மத்தியிலே அதிகமாக இருக்கிறார்களா இல்லையா? எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்ஹாகுமுத்தகாதுர், உலக சொத்துக்களையும் உலக இன்பங்களையும் பெருக்கிக் கொள்வதிலே நீங்கள் உங்களை பராக்காக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தின் மோகம், உலகத்தின் பேராசை எதிர்வரைக்கும் இருக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் ஒவ்வொருவரும் கபர்களுக்குள் கொண்டு போய் உங்களை நாலு பேர் சுமந்து கொண்டு சென்று உங்களை கபருக்குள் வைக்கின்ற வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தினுடைய பேராசை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பார்க்கிறோமா இல்லையா? பாடசாலை செல்லுகின்ற மாணவனுக்கும் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. வாலிபத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற வாலிபர்களுக்கும் உலகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனிதன் வயோதிபனாக இருக்கிறான். இப்போதாவது அந்த வயோதிபனுடைய உள்ளத்திலே ஒரு திருப்தி ஏற்படுகிறதா? உலகத்திலே நான் நன்றாக வாழ்ந்து விட்டேன், சிறுபராயத்தை குழந்தை பருவத்தை நான் நன்றாக கழித்திருக்கிறேன், வாலிப பருவத்தை இளமை பருவத்தை நான் நல்ல முறையிலே கழித்திருக்கிறேன், எல்லாவற்றையும் கடந்து நான் இப்போதுக்கு வயோதிபத்திற்கு வந்திருக்கிறேன், எனவே இந்த உலகத்தில் நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன், இப்போது எனக்கு எல்லாம் போதும் என்று வயோதிபரும் நினைத்து அதனை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டது கிடையாது. உலகத்திலே பிறந்த மனிதன் அனைவரும் அனைத்தையும் அடைந்து கொள்வதற்காக அவன் போட்டி போடுகிறான், பேராசையாக இருந்து கொண்டிருக்கிறான். அதனைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் ஒரு நாள் கண்ணை மூடுகின்ற வேளையிலே உங்களை நாலு பேர் குளிப்பாட்டுவார்கள், கவனிடுவார்கள், சந்தூக்கில் வைத்து சுமந்து வருவார்கள், உங்களுக்காக தொழுகை நடாத்துவார்கள், முஸ்லீம்களுடைய மையவாடியிலே உங்களை நல்லடக்கம் செய்துவிட்டு வருவார்கள். அந்த வேளையிலே நீங்கள் கபருக்கு செல்லுகின்ற வேளையிலே உங்களுடைய கபருடைய கன்னத்திற்கு வைக்கப்படுகின்ற ஒரு பிடி மண்டான் உங்களுடைய பேராசைக்கு முற்றுப்புள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மர்மை வாழ்வை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய நபியினுடைய மிகவும் நெருக்கமான ஒரு தோழர்களில் ஒருவராக வாழ்ந்தவர்கள், மூன்றாவது கலீஃபாவாக இஸ்லாமிய சமூகத்திற்கு நல்ல பல பழிகளில் நல்ல பல வழிகாட்டல்களை நிறைவேற்றிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்பரா இருக்கின்ற கபிரஸ்தானத்தின் பக்கமாக செல்வார்கள். தங்களுடைய அடர்ந்த நீளமான தாடி நனைகின்ற வரைக்கும் தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். இந்த மண்ணறைக்குள் நான் ஒரு நாள் கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற வேளையில் இந்த மண்ணும் இந்த பூமியும் இந்த கபரும் என்னை எவ்வாறு வரவேற்க போகிறதோ தெரியவில்லையே. உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவருடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய வீடுகளை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் மண்ணறை என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு வீடாக இருக்கிறது. புழுக்கள் பூச்சிக்கள் நிறைந்த வீடாக இருக்கிறது. கபர் மண் எங்களை பார்த்து சொல்லுகிறது, மனிதா வலா தம்ஷிபில் அர்தி மரஹா, பூமியிலே நீங்கள் ஆணவத்தோடு கர்வத்தோடு நடக்காதீர்கள், பெருமை அடிக்காதீர்கள். ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமினுடைய முகத்தை பார்ப்பதை வெறுத்து உங்களுடைய முகத்தையும் கண்ணத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள். அனைவரும் ஒரு நாள் என்னுடைய வயிற்றுக்குள்ளே வர இருக்கிறீர்கள். உங்களை நான் எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு நான் உங்களை கவனித்துக் கொள்ளுவேன். உங்களை பிடிக்க வேண்டிய நேரத்திலே நான் உங்களை பிடித்துக் கொள்ளுவேன். அதனால் இந்த பூமியிலே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த பூமி எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் பேசுகிறது, ஆனால் அது பேசுகின்ற மொழிதான் நமக்கு தெரியவில்லை, அதனுடைய பாசை நமக்கு புரியவில்லை. மனம் போன போக்கிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன கூறினார்கள் தெரியுமா? நீங்கள் தொழுகை தொழுது கடைசி அத்தஹியாத்தை ஓதி முடித்ததற்கு பிறகு பின் வருகின்ற நான்கு துஆக்களை கேட்காமல் யாரும் சலாம் கொடுக்க வேண்டாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னது மட்டுமல்ல, அவர்களும் இந்த நான்கு விடயங்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அந்த நான்கு விடயங்களை நாங்கள் ஆழமாக சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நான்கு விடயங்களில் முதலாவதாக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், யா அல்லாஹ், கொடிய நரகத்திலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் அதாபில் கதர், இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், கபருடைய அதாபை விட்டும் வேதனை விட்டும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கையிலும் மரணத்திற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இவற்றில் இருந்தும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், உலகத்தினுடைய இறுதி அடையாளமாக இருக்கின்ற தஜ்ஜாலினுடைய ஃபித்னாக்கள் குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஓர் அருமையான கருத்தாளமிக்க இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் ஓதி முடிக்காமல் சலாம் கொடுக்கவே மாட்டார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அத்தஹியாத்தை இறுதியாக ஓதுகிறோம். இன்னக ஹமீதும் மஜீத் என்று ஓதி முடித்ததற்கு பிறகு உடனே சலாம் கொடுத்து விடாமல் இந்த நான்கு துஆக்களையும் நன்றாக அமைதியாக முறையாக மனநமிட்டு பாடமாக்கி நாங்களும் ஓதியதற்கு பிறகுதான் நாங்களும் சலாம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு சலாம் கொடுப்போமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மான், இரக்கமுள்ள அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு எவ்வாறு இந்த நான்கு துஆக்களின் மூலமாக அங்கீகாரத்தை கொடுத்து தன்னுடைய நபியை பாதுகாத்தானோ அதே ரப் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசி ஒரு அன்சாரி தோழனுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கியிலே நல்லடக்கம் செய்யப்படுகின்ற வேளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை தூள இருந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இஸ்தகூ மின் அதாபில் கபர், கபருடைய அதாபை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அல்ல மூன்று தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எத்தனையோ ஜனாசாக்களில் நபி அவர்கள் கலந்திருக்கிறார்கள், தங்களுடைய கைகளினால் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த ஜனாசாக்களுடைய மறுமை வாழ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். இப்படியாக ஒரு நாள் கூட உணர்ச்சி வசப்பட்டவர்களாக சத்தத்தோடு சொல்லியது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை விட்டு விலகி வருகிறார்கள். அமல்கள் காரியங்கள் முடிவுற்றதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் சஹாபாக்கள். நபியே நாயகமே, எதற்காக நீங்கள் இப்படி சொன்னீர்கள்? சில கபர்களிலே அதாபுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதனால் மர்மையுடைய வாழ்வின் ஆரம்ப கட்டமே மன்னரையுடைய வாழ்க்கைதான். அது ஒன்று உங்களுக்கு சுவனத்தின் பூஞ்சோலையாக இருக்கும், இல்லை என்றால் நரகத்தின் படுகுழியாக இருக்கும். இந்த இரண்டில் ஒன்றாகத்தான் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கபரை அங்கே தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தபருடைய அதாபை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய அமல்களுக்கு பிறகு எப்போதெல்லாம் துஆ கேட்பதற்கு நாங்கள் கை உயர்த்துகின்றோமோ அந்த வேளைகளில் இந்த துஆக்களை கேட்பதற்கு நாம் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய ஒரு குறுகிய கால வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் நிறைந்திருக்கிறது, நோய்கள் வேறு, வியாபாரத்தில் சிக்கல்கள், இப்படியாக குடும்பத்தில் பிரச்சனைகள், எங்கு சென்றாலும் நிம்மதி இழந்து தவிக்கின்ற ஒரு போலியான ஒரு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்துக்கு பிறகு வாழுகின்ற நிரந்தரமான மர்மையுடைய வாழ்வும் எங்களுக்கு தோல்வியில் வந்து முடியும் என்றால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களை விட நஷ்டவாளி வேறு யாருமாக இருக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். எங்களுடைய துஆக்களின் போது சுவர்க்கத்தை கேட்க வேண்டும், நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்பதிலேயே தங்களுடைய அதிகமான நேரங்களை கழித்திருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கபர்களுக்கிடையிலே நடந்து செல்லுகிறார்கள். நடந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கபர்களை சுட்டிக்காட்டி, இன்னஹுமா யுஅஸ்ஸிபான், இந்த இரண்டு கபராளிகளுக்கும் வேதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இவர்கள் செய்தது ஒன்றும் பெரிய குற்றம் அல்ல, பெரும் பாவம் அல்ல, ஆனாலும் குற்றத்திற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் செய்த குற்றம் என்ன தெரியுமா? முதலாவது மனிதனுடைய கபரை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லா யஸ்தத்ரு மின் பௌலிஹி, இவனுடைய கபரிலே ஏன் அதாபு நடைபெறுகிறது தெரியுமா? இவன் சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக முறையாக பேணுதலாக சுத்தம் செய்யவில்லை, அதனால் இவனுடைய கபரிலே இப்போது நெருப்பு மூட்டப்பட்டு வேதனையிலே இவன் புழுவாய் துடித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது கபராளியை சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹு ஜாஅ பின் நமீமா, இவனுக்கு ஏன் வேதனை கொடுக்கப்படுகிறது தெரியுமா? இவனுடைய வாழ்க்கை எப்படி என்றால், வாயை திறந்தாலே பொய் பேசுவான், புறம் பேசுவான், மற்றவர்களுடைய குறைகளை அலசி ஆராய்ந்து திரிவான், குறை தேடுவதே இவனுடைய பிழைப்பாக இருந்தது, கோல் சொல்லி திரிவான், ஒருவருக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒற்றுமையை சிரிக்கின்ற மனிதனை அள வைப்பான், சேர்ந்திருக்கின்ற கணவனை மனைவியும் பிரிக்க பார்ப்பான், ஒற்றுமையாக வாழுகின்ற குடும்பத்தை பிரிக்க பார்ப்பான், ஒற்றுமையாக வாழுகின்ற சமூகத்தை குழப்புவான். இப்படியான ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபட்டவனுக்குத்தான் அல்லாஹ் இந்த நரக இந்த கபருடைய அதாபை கொடுத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த இரண்டு பாவங்களும் இந்த இரண்டு செயல்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இன்று சாதாரணமான சாமானியமான விடயங்களாக ஆகிவிட்டன. முதலாவதாக சிறுநீர் கழிக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பேணுதல் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அரை குறையாக முழுமை பெறாத நிலையிலே மனிதர்கள் இன்று அவசர தேவையின் காரணமாக அந்த சிறுநீரை கழித்ததற்கு பிறகு ஒழுங்கான முறையிலே சுத்தம் செய்யாத மக்களை இன்று அசுத்தவான்களாக நஜீசோடு இன்று சமூகத்திலே நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம். இது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல. கபருடைய அதாபை பெற்று தருகின்ற பாவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகின்ற கோல் சொல்லுவதும் புறம் பேசுவதும் மற்றவர்களுடைய குறைகளை பேசுவதும் அலசி ஆராய்வதும் இன்று வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகின்ற ஒரு பாவமான ஆனால் நம்முடைய பார்வையில் அசாதாரணமான செயல்களாக பேச்சுக்களாக ஆகிவிட்டன. குறிப்பாக எங்கள் வீட்டு பெண்மணிகளுடைய வாய்களை நாங்கள் கொஞ்சம் அடக்கி அவர்களுக்கு சில உபதேசங்களை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் இப்படியான பாவங்களில் அதிகமாக தங்களுடைய நேர காலத்தை கழிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். என்றாலும் அனைவருக்கும் பொதுவாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த இரண்டு பாவங்களும் இந்த இரண்டு செயல்பாடுகளும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமோ அவன் நிச்சயமாக கபருடைய அதாபுக்கு தண்டனைக்கு தகுதியானவன் என்பதனை மேற்கூறிய ஹதீஸ் எங்களை பார்த்து உணர்த்தி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்கள் காலையிலும் மாலையிலும் கபர்கள் இருக்கின்ற பகுதிகளின் பக்கமாக நாங்கள் அடிக்கடி செல்லுகின்ற வேளையிலே, அந்த கபராளிகளை பார்க்கின்ற வேளையிலே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியான ஒரு மீள் பரிசீலனை, ஒரு சிந்தனை, எங்களுடைய சிந்தனையை அப்படியே தூண்டிக் கொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அடிக்கடி கபர்கள் இருக்கின்ற பகுதி பக்கமாக அடிக்கடி செல்லுங்கள், உங்களுக்கு மௌத்துடைய ஞாபகம் வரும், கபருடைய வாழ்க்கையின் சிந்தனை உங்களுக்கு வருகின்ற வேளையிலே உங்களுடைய பேச்சுக்களை கொஞ்சம் அடக்கிக் கொள்வீர்கள், உங்களுடைய பாவங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வீர்கள். இப்படியாக மௌத்துடைய சிந்தனை வருகின்ற வேளையிலே உங்களுடைய அமல்களை நீங்கள் அதிகமாக கூட்டிக் கொள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கபரிலே நடைபெறுகின்ற அதாபுகள் உண்மையானது. கபருடைய வாழ்க்கை ஆகிரத்துடைய மகிஷர் மைதானத்திற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் பர்சகுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய மர்மை வாழ்க்கையின் முதற்கட்டமாக இருக்கிறது. மர்மை வாழ்வை ஒரு மனிதன் செழிப்பாக சந்தோஷமாக அவன் முகம் கொடுக்க வேண்டுமென்றால், ஜன்னத்தை அவன் நுகர வேண்டுமென்றால், அவனுடைய மர்மை வாழ்க்கையின் முதல் கட்டமாக இருக்கின்ற கபருடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற்றாக வேண்டும். எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ், கபருடைய அஸாபை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தித்திருக்கிறார்கள். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு ஒரு பகுதியால் ஒரு குதிரையின் மீது சவாரி செய்கிறார்கள். அந்த பகுதியிலே 5-6 கபர்கள் அங்கே பழைய கபர்களாக காட்சி தருகின்றன. அந்த கபர்களுக்கிடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து சென்ற குதிரை சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து சென்ற குதிரை திடீரென பயத்தினால் மிரள ஆரம்பித்த வேளையிலே அதன் முதுகிலே பயணம் செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை பயந்து மிரள ஆரம்பித்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள். விழுந்து எழுந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இங்கே சில கபர்கள் இருக்கின்றதே, இது யாருடைய கபர் என்று கேட்ட வேளையிலே பின்னால் வந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, பனூ நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் முன்னோர்களாக அநியாயம் செய்தவர்களாக இந்த பூமியிலே பாவம் செய்த அட்டூழியம் செய்தவர்களாக வாழ்ந்தார்கள். அந்த பனூ நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய சில கபர்கள் தான் இங்கே இருக்கின்றது என்று சஹாபாக்கள் விளக்கம் சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, அனைவர்களுடைய கபர்களிலும் அதாபு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதனை உணர்ந்த என்னை சுமந்து வந்த கழுதை அல்லது குதிரை என்னை அப்படியே கீழே விழித்து விட்டது. இந்த கபர்களுக்கு பக்கத்திலே உங்கள் ஊர் மக்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களில் யாரையேனும் இங்கு கொண்டு வந்து நீங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த பூமி எத்தனை மக்களை இன்று விழுங்கிக் கொண்டிருக்கிறது, எத்தனை மக்களுடைய கபர்களிலே அதாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, யாருக்கும் தெரியாது. எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறோம், எங்களுடைய உற்றார் உறவினர்களை நல்லடக்கம் செய்திருக்கிறோம், எத்தனையோ ஜனாதாக்களை பின்தொடர்ந்து செல்லுகிறோம். அவர்களை பார்த்தேனும் இந்த நிகழ்வுகளை கேட்டேனும் எங்களுக்கு படிப்பினை வரவில்லை என்றால், எங்களை நாம திருத்திக் கொள்ளவில்லை என்றால் வேறு யாராலும் எங்களை திருத்த முடியாது. இப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் நம்மை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வராது நாம் நம்மை மாற்றிக் கொள்வதற்காக. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதிகம் அதிகமாக கபருடைய வாழ்க்கையை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டிய கடப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக துஆ கேட்பதிலேயே தங்களுடைய நேரத்தை காலத்தை கழித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே மர்மையுடைய வாழ்க்கையை நினைத்து அழுதிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே ஈடுபட்டு கபருடைய வாழ்க்கையை நினைத்து அழுதிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு அழ வேண்டும்,
எந்த அளவுக்கு துஆ செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மதீனாவிலே நடைபெறுவதற்காக அகழ் தோண்டப்பட்ட ஒரு முக்கியமான யுத்தம் கந்தக்குடை யுத்தம் நடைபெறுவதற்காக சஹாபாக்கள் முழு மூச்சாக மதீனாவிலே பாரிய குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சஹாபாக்களுள் மிக முக்கியமான ஒரு சஹாபிதான் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தோழர். அந்த யுத்தம் நடைபெறாமலேயே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாரிய வெற்றியை கொடுக்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுக்கு சந்தோஷமாக அல்லாஹை புகழ்ந்து கொண்டு மதீனா திரும்புகிறார்கள். தொழுகை முடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் அப்படியே உற்று நோக்கி பார்க்கிறார்கள். அங்கே தன்னுடைய நெருங்கிய தோழர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காணவில்லை. சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், ஸஅதை காணவில்லையே, அவருக்கு என்ன ஆட்சி என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், சந்தக்கில் குழிவெட்டியதனால் அவர் தன்னுடைய சக்தியை மீறி அதிகமான முறையிலே அர்ப்பணம் செய்து அதிகமாக கஷ்டப்பட்டு குழிகளை தோண்டியதனால் இன்று அவர் ஒரு நோயாளியாக ஆகிவிட்டார். அதனால் அவரால் மஸ்ஜிதிற்கு வர முடியவில்லை. நபியே நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரை சுகம் விசாரிப்பதற்காக செல்லுகிறார்கள். அன்னாருடைய வீடு மதீனாவுடைய எல்லையில இருந்தது. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர் ஸஅதை நான் எந்த நேரமும் பார்க்க வேண்டும் போல் என் மனம் விரும்புகிறது. அவரை தூர பகுதிக்கு வந்து சென்று பார்ப்பது எனக்கு சில கஷ்டங்களை உண்டாக்குகிறது. மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையிலே இவருக்கு ஒரு சிறிய கூடாரத்தை அல்லது கொட்டிலை கட்டி கொடுங்கள். எப்போதெல்லாம் என்னுடைய மனம் இவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்போது நான் இந்த ஸஅதை வந்து பார்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை சஹாபாக்களிடத்தில் சொல்லிவிட்டு தன்னுடைய நெருங்கிய தோழருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், உங்களை பீடித்திருக்கின்ற இந்த நோய் ரொம்ப இலகுவான நோய்தான். அல்லாஹ் உங்களுக்கு லேசாக இந்த நோயை குணப்படுத்துவான், உடலில் ஆரோக்கியத்தை தருவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்ற இந்த துஆவையும் ஆறுதலாக அவருக்கு சொல்லிவிட்டு அந்த இடத்திலே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எப்போதெல்லாம் விரும்புகிறார்களோ அப்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை வந்து விசாரித்து விட்டு செல்லுவார்கள். ஒரு நாள் இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசை நேரத்திலே இருந்து கொண்டிருக்க உறக்கத்திலே இருக்கின்ற வேளையிலே இவ்வளவு நாட்களாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் தடவையாக ஒரு ஜனாசா செய்தி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், நபியே, ஒரு ஜனாசாவுடைய செய்தியோடு நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். அந்த ஜனாசாவுடைய செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அருஷே நடுங்கியது. நபியே, ஏழு வானங்களில் உள்ளவர்களும் இந்த ஜனாசாவுடைய செய்தியை கேள்விப்பட்டு கவலைப்படுகிறார்கள். இந்த முழு உலகமும் கவலைப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மனிதனுடைய ஜனாசா செய்தியை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அதிர்ச்சி விட்டு கண் விழித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய தோழர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். என்ன ஆச்சரியம், சிரித்த முகத்தோடு ஜனாசாவாக காட்சி தருகிறார்கள் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸஅதுடைய ஜனாசாவுக்கு அருகாமையிலே நிற்கிறார்கள். ஜனாசாவுடைய கடமைகளை செய்கிறார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சஹாபாக்கள் செய்தார்கள். குளிப்பாட்டினார்கள், கவனித்தார்கள், சந்தூக்கிலே வைக்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு எடுத்து வருவதற்காக சந்தூக்கிலே தூக்கி வைத்து சில சஹாபாக்கள் சுமந்து வருகிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் பகிய ஸஅதுன் அம் லா, நபியே நாயகமே, இந்த சந்தூக்கிலே ஸஅதுடைய ஜனாசா இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு சந்தேகமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். ஒரு சந்தூக்கிலே ஒரு ஜனாசா வைக்கப்பட்டால் இருக்க வேண்டிய பாரம் பலம் இல்லாமல் அது மிகவும் இலகுவான முறையிலே தள்ளம்பாடி கொண்டு வருகிறது. நபியே நாயகமே, இந்த ஜனாசா இதிலே இல்லை போன்று நாம் உணர்கிறோம் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமொழி ஏதும் சொல்லாமல் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். ஜனாசா வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையை தானே இமாமாக நின்று நடாற்றி முடித்து விட்டு அருமை தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், எனக்கு மாத்திரம் விருப்பமானவர் அல்ல, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியானுடைய ஜனாசாவுடைய செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அருஷே நடுங்கி இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக எனக்கு வகி கொண்டு வந்த ஜிப்ராஹீல் இவருடைய ஜனாசா செய்தி எனக்கு கொண்டு வந்தார். வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் கவலைப்படுகின்ற அளவுக்கு இந்த மனிதனுடைய ஜனாசாவுடைய செய்தியை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். மட்டுமல்ல, இந்த ஜனாசாவுடைய சந்தூக்கை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் சுமந்து வந்தார்கள். அதனால் தான் உங்களுக்கு அந்த பாரம் தெரியவில்லை. அந்த 70,000 மலக்குமார்களும் இந்த சாயத்துடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். 3 தக்பீருக்கு பிறகு அல்லாஹும் அஸ்ஃபிர் லஹு அல்லாஹும் அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த சாயத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சாயத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக என்று இந்த 70,000 மலக்குமார்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இந்த பாக்கியத்தை இந்த பூமியிலே அல்லாஹ் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறிவிட்டு ஒரு ஜனாசாவுடைய இறுதி கடமை முஸ்லீம்களுடைய மையவாடியிலே நல்லடக்கம் செய்ய வேண்டுமா இல்லையா? ஜனாசாவை சுமந்து செல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்குள்ளே இறங்குகிறார்கள். தன்னுடைய தோழருடைய ஜனாசாவை தன்னுடைய கைகளிலே சுமக்கிறார்கள். தன்னுடைய கைகளினால் கபருக்குள்ளே இறக்கி வைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலிலே திடீரென சுபஹானல்லாஹ் என்று சத்தமிட்டு 3 சற்று வேளை கழிந்து அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். எத்தனையோ ஜனாசாவின் கடமைகளிலே ஈடுபட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. வித்தியாசமாக சொன்னார்கள். முகத்தில் மாற்றங்கள் தென்படுகின்றன, முகத்தில் வியர்வை துளிகள் சிந்தப்படுகின்றன. இந்த காட்சியை பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஏனைய முக்கியமான மூத்த சஹாபாக்களும் ஜனாசாவுடைய கடமை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நபியே நாயகமே, எதற்காக இந்த ஜனாசாவை நீங்கள் உள்ளே வைக்கின்ற வேளையிலே சுபஹானல்லாஹ் என்று உரத்த குரலிலே சொன்னீர்கள்? சற்று வேளையிலே அல்லாஹு அக்பர் என்று எதற்காக சொன்னீர்கள்? விளக்கத்தை கேட்கிறார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜனாசாவை நான் கபருக்குள் வைத்த நேரத்திலே அந்த கபரினுடைய 2 அவரை நெருக்குவதற்கு முயற்சித்தது. நான் சுபஹானல்லாஹ் என்று சொன்ன போது என்னுடைய வார்த்தையினால் என்னுடைய துஆவினால் அந்த கபரை நெருக்குவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு மனிதனையும் கபர் நெருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தங்களுடைய 2 ஒன்றோடு ஒன்று கை விரல்களை கோர்த்து காட்டினார்கள். மனிதனுடைய 2 எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற வரைக்கும் கபருடைய 2 அவனை நெருக்கும். அப்படி நெருக்குவதிலிருந்து அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாப்பதாக இருந்தால் இந்த சாயதை பாதுகாத்திருப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நன்மைகள் செய்ய தெரிந்தவர்கள் அந்த சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதனுடைய சகவாசத்திலே வாழ்ந்தவர்கள், அதிகமாக அல்லாஹுடத்திலே தௌபா இஸ்திக்பாரிலே ஈடுபட்ட சஹாபாக்கள், சுவர்க்கத்திற்கு அல்லாஹுடைய தூதரோடு ஒன்றாக செல்லக்கூடிய தகுதியை பாக்கியை பெற்றுக் கொண்டவர்கள், மலக்குமார்களுடைய துஆவை பெற்றுக் கொண்ட அந்த சஹாபியை கூட கபருடைய நெருக்கம் விட்டு வைக்கவில்லை என்றால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபாவிலும் இஸ்திக்பாரிலும் ஈடுபட வேண்டும் என்பதனை இந்த நிகழ்வு இந்த ஹதீஸ் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உணர்த்தி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் விட்டு விட்டு தொழுகின்ற இந்த தொழுகை வைத்து நாம் எவ்வாறு அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம்? இஷா தொழுகிறோம், சுபஹ் இல்லாமல் படுத்துறங்குகின்றோம். இப்படியாக நன்மைகள் செய்ய தெரியாமல் பாவத்திலே அதிகமாக மூழ்கியிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய கபருடைய வாழ்க்கை நாங்கள் கொஞ்சமே சிந்தித்து பார்த்திருக்கிறோமா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் முஸ்லீமாக படைத்திருக்கிறான் என்பதனை இந்த பூமியிலே நாங்கள் நிரூபித்து காட்டுவது அவனுக்கு செய்கின்ற சுஜூதும் அவனுக்கு செய்கின்ற ருக்குவும் தான். எங்களுடைய வெளிவேஷங்கள் அல்ல, எங்களுடைய வெளிநடப்புகள் அல்ல. நான் அல்லாஹ்வுடைய அடிமை. நான் என்னுடைய கண்களால் என்னை படைத்த ரப்பை பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு எப்போது ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கடமையான தொழுகையிலே முழுமையான கவனம் செலுத்துவானோ அவன் தான் பிரதோஷினுடைய வாரிசாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் உயரிய ஜன்னத்தை அடைவான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தலையாய கடமையான இந்த தொழுகை என்பது அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்ற மேலான ஒரு பரந்தான கடமையாக இருக்கிறது. ஒரு உடம்புக்கு எவ்வாறு தலை முக்கியமோ இதே போன்றுதான் ஏனைய கடமைகளுக்கு தலையாய கடமையாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. தலை இல்லாத உடம்பை யாருமே ஒரு முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா? இதே போன்று தொழுகை இல்லாத எந்த அமலும் ஒரு மனிதனிடத்திலே அவனுக்கு பெருமதியற்றதாக இருக்கும், அல்லாஹ்விடத்திலும் செல்லுபடியற்றதாக இருக்கும். இந்த தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தானே அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்குமாறு அல்லாஹ் எங்களை பார்த்து அல் குர்ஆனின் மூலமாக வினயமாக கேட்டுக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாமும் சரியாக ஐங்கால தொழுகையிலே பேணுதலாக இருந்து கொண்டு நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார்களாக சேர்ந்து நாம் கொடிய நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அந்த கொடிய நரகத்திற்கும் அதன் முதல் கட்டமாக இருக்கின்ற கபருடைய அசாபுக்கும் நாம் ஆளாகுவோம் என்பதனை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் பிரிகின்றான் என்றால் அவன் ஒரு கெட்டவனாக இருக்கின்றான். உலகத்தில் இருக்கின்ற அனைத்துமே நிம்மதி அடைகின்றது. ஒரு சாலிஹான மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றான், உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் கவலைப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய இந்த உலகத்திலே ரஹ்மத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய அந்த துஆவை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு கெட்ட மனிதனுக்கு இறங்குகின்ற முசீபத், அவனுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் அனைத்து மனிதர்களையும் சென்று அடைந்து கொண்டே இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம்தான். அது பிள்ளைகளினால் வரலாம், மனைவியினால் வரலாம், எங்கள் சொத்துக்களினால் வரலாம், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பட்டம் பதவிகளினால் வரலாம். அல்லாஹ் எங்களுக்கு தந்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். எந்த கட்டத்திலும் நாம் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. எந்த கட்டத்திலும் அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, எப்பேற்பட்ட சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் கூட எந்த ஒன்றை கொண்டும் நான் அல்லாஹ்வை இணை வைக்க மாட்டேன், அல்லாஹ் விரும்பாத செயலை செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்க்கு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற வேளையிலே கலிமா தைபாவை முடிந்த நிலையில் பிரியக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்றால் அது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற செயல்பாடுகளை வைத்துத்தான் எங்களுடைய இறுதி மூச்சை அல்லாஹ் ஹைரானதாக நலவானதாக ஆக்கி தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. கபருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். கபருடைய வாழ்க்கை அல்லாஹ்வால் இந்த உம்மத்தினருக்கு, இந்த சமூகத்தினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவதான மஞ்சிலாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ சஹாபாக்கள் கபிரஸ்தானத்தின் பக்கமாக செல்லுகின்ற வேளையிலே அதிகம் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கபருடைய வாழ்க்கை நினைத்து அழுதிருக்கிறார்கள். எங்களுக்கு முன்னால் வந்த எத்தனையோ நன்மக்கள், எங்களோடு செழிப்பாக வாழ்ந்தவர்கள், எங்களை விட அதிகமாக சிரித்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவர்கள் இங்கே வாழ்கிறார்களே, அவர்களுடைய நிலைமை என்ன ஆட்சி என்பதனை அந்த கபராளிகளுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் படிப்பினையாக தர வேண்டும். கபராளிகள் இருக்கின்ற இடத்தை நோக்கி நாங்கள் செல்லுகின்ற வேளையிலே அவர்களுக்காக சொல்லுகின்ற ஓர் அருமையான சலாம் அடங்கிய துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் அன்தும் ஸலஃபுனா வநஹ்னு பில் அஸர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பானாக, உங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, நீங்கள் நேர காலத்தோடு இந்த இடத்திற்கு வந்து விட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இதே இடத்திற்கு வர இருக்கிறோம் என்ற இந்த துஆவை அந்த மக்களுக்காக, அந்த மருதகுடைய வாழ்க்கை வாழுகின்ற மக்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் சலாத்தை பிரார்த்தனையாக கொடுக்க வேண்டும். இந்த துஆவை நாம் கேட்கின்ற போது நிச்சயமாக நாம் ஒரு நாள் அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு மையத்தாக உள்ளே வைக்கப்பட்டு நமக்கு மேலால் நாலு பேர் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். நாம் மண்ணறை வாசிகளாக ஆகிவிடுவோம். நமக்காக நாம் எவ்வாறு துஆ கேட்டோமோ இவ்வாறு நமக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் சாட்சி வைப்பான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையை அவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நம்முடைய வாழ்வை நாம் நன்றாக செயல்படுத்த நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரிலே வாழுகின்ற அந்த மருகங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான சந்ததியை பிள்ளை பாக்கியங்களை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் யா அல்லாஹ் நீ கொடுத்தல்வாயாக. எத்தனையோ மக்கள் நோயாளிகளாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உடம்பிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எத்தனையோ பிள்ளை செல்வங்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக. படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்திலே யா அல்லாஹ் நல்ல சாலிஹான பிள்ளைகளாக வளர்ந்து புத்திஜீவிகளாக இந்த சமூகத்தினருக்கும் நாட்டுக்கும் பங்காற்றக்கூடிய புத்திஜீவிகளாக யா அல்லாஹ் ஆழமான அறிவை கொண்டு அவர்களை கபூல் செய்வாயாக. எங்கள் அனைவர்களின் துஆவையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. வாஆக்கிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
முஹம்மத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத்.